ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரிணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கோயில் கோமடம் சுவாமியினுடைய 90வது திருநக்ஷத்திரத்தை ஒட்டி சுவாமி மிகவும் விரும்பும்படியான அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய அருளிச்செயல் வியாக்கியானங்களை, அதிலே குறிப்பாக திருப்பாவை 6000 படியை இவரிடம் அனுபவிக்கிறோம். அந்த 6000 படியிலிருந்து சில ரசமான விஷயங்கள் ஏதாவது சிலவற்றை எடுத்து அனுபவிக்கிறோம். கோயில் கோமடம் சுவாமிக்கு இந்த வருடம் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஜெகத்குரு காதி சுவாமி திருமாளிகையால் திராவிடாம்நாய பிரகாசகா என்கிற விருதும், சோழசிம்மபுரம் ஸ்ரீவிவே கோயில் கந்தாடை சண்டமாரதம் தொட்டாச்சார சுவாமி திருமாளிகையால் உபய வேதாந்த உபன்யாசக சிம்மம் என்கிற விருதும் சுவாமிக்கு அளிக்கப்பட்டது. சுவாமி பல பெரியோர்களிடத்திலே காலக்ஷேபங்கள் கேட்டவர். வேள்விக்குடி வாகபரதவர்ஷி சுவாமியிடத்திலே காலக்ஷேபங்களை கேட்டவர், காஞ்சி சுவாமியிடத்திலேயும் கேட்டவர், அப்படி சதாபிகம் சுவாமி என்று பல பெரியோர்களிடத்திலே காலக்ஷேபங்கள் கேட்டவர். சுவாமி ஆச்சரியமாக 6000 படி காலக்ஷேபம் சேலையூரிலே அனுகிரகித்தார். அதிலே அன்வைக்கும் பாக்கியம் பெற்றேன். சுவாமி அருளி செய்த சில விஷயங்களை இப்பொழுது தெரிவிக்கிறேன். திருப்பாவை 3வது பாட்டு ஓங்கி உலகளந்த. இங்கே வியாக்கியானத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வாமனாவதாரத்தை பற்றி ஆழ்வார்கள் அருளி செய்த பல பாசுரங்களை மேற்கோளாக எடுத்து அதற்கு சுருக்கமாக அர்த்தமும் அருளி செய்கிறார். இது பல ஆச்சாரியர்களிடத்திலே நாம் காணலாம். ஏதாவது ஒரு பாசுரத்தை மேற்கோளாக எடுத்தால் அதற்கு அர்த்தத்தையும் சுருங்க சொல்லுவது இது என்ன மணவாள மாமிகள் முதலானவர்களிடத்திலே காணலாம். ஆனாலும் இங்கே ஒரு விஷயத்திற்கு பல பாசுரங்களை எடுப்பது என்பது இது நாயனாருடைய தனிச்சிறப்பு. அதே போல ஸ்ரீராமாயணத்துக்கும் ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகத்திற்கு இங்கே வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். ஈட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து காட்டியிருக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிற பகுதியை மட்டும் நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். இதற்கு முன் பாட்டிற்கும் இப்பாட்டிற்கும் ஒரு விதமான சங்கதியை அருளி செய்கிறார். தொடக்கத்திலே கீழிற்பாட்டிலே பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் என்னார்கள் ஆர்த ரக்ஷணத்துக்காகவே இக்கிடை இந்திராதிகள் ஆர்த்த துவனி கேட்டு ஸ்ரீ வாமனாய் வந்து அருள் அவதரித்து அவர்கள் காரியம் செய்தபடி. அதாவது இதுக்கு முன் பாசுரமான 2வது பாசுரம் அதிலே பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் என்ன அருளி செய்தார்கள். அங்கே எதற்காக எம்பெருமான் திருப்பார்களிலே சயனித்திருக்கிறான் என்னால் ஆர்த்தர்கள் துக்கப்பட்டவர்களை ரட்சிப்பதற்காக அங்கே கிடக்கிறான் எம்பெருமான். ஆக அடுத்து உடனே நினைவிற்கு வந்ததாம் இந்திராதிகள் ஆர்த்த துவனி கேட்டு ஸ்ரீ வாமணனாய் வந்து அவதரித்தது. அதனாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் என இந்த பாசுரத்திலே அருள் செய்கிறாள் ஆண்டாள் நாய்ச்சியார் என இது ஒருவாறு 2வது பாசுரத்திற்கும் 3வது பாசுரத்திற்கும் ஒரு சங்கதி காட்டி அருளுகிறார். மேலும் இந்திரன் கண்ணீர் கண்டு சிராம்பினபடியும் மகாபலி நீர் பார்த்தவாறே வளர்ந்தபடியும் ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி. எம்பெருமான் வாமணனாக சுருங்கினானாம், பிறகு திரிவிக்கிரமனாக வளர்ந்தானாம். அதை இப்படி காட்டுகிறார். இந்திரன் கண்ணீர் கண்டு, இந்திரன் எனக்கு ராஜ்யம் போய்விட்டது என்று எம்பெருமானத்திலே முறையிடுகிறான் கண்ணீரோடே. அதை பார்த்தவுடனே அவன் துக்கப்படுகிறானே என்ன இவன் சுருங்கினானாம் வாமணனாக எம்பெருமான். அதே மகாபலியிடத்திலிருந்து நீர் வார்த்து அந்த 3 அடி மண் பெற்றவுடனே இனி நான் இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீண்டு அளிக்கப் போகிறோம் என்கிற சந்தோஷத்தாலே வளர்ந்து விட்டானாம் வேகமாக என்று அருளி செய்கிறார் நாயனார். மேலும் பனிப்பட்டு சாய்ந்த மூங்கில் ஆதித்ய கிரணம் பட்டவாறே வளருமா போலே. இது பெரியவாச்சம்பிள்ளை சாகித்ய சிசுக்தி தான். அபேட்சிதம் பெற்று வளர்ந்தபடி. மேலும் ஒரு சாஸ்திரார்த்தம் தெரிவிக்கிறார் இங்கே. சதைக ரூப ரூபாயா என்கிற தத்துவமிரே சிறுப்பது பெருப்பதாகிறது என்ன. எம்பெருமான் சதைக ரூப ரூபாயான்னு எப்பொழுதும் ஒருபடிப்பட இருக்கக்கூடியவன், விகாரங்கள் இல்லாதவன், அவிகாராய சுத்தாய என தெரிவிக்கப்படுபவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு சிறுப்பது பெருப்பது இதெல்லாம் நடக்குமா? இது சம்சாரிகளுக்கு இருக்கும் கர்மம் காரணமாக. எம்பெருமானுக்கு இது உண்டா என்று கேட்டுக்கொண்டு சம்சாரிகளுடைய விருத்தி ஹிராசாதிகள் கர்மானுகுணமாக யாலும் சுவார்த்தமாக யாலும் தோஷாய ஆகா நிற்கும் என சம்சாரிகளுக்கு இப்படி வளர்தல் தெய்தல் என பால்யம் முதலாக இந்த பருவங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் கர்மானுகுணமாக வந்தது. அது தனக்காக செய்கிறதுனாலேயும் அதெல்லாம் தோஷத்திலே சேரும். ஆனால் எம்பெருமான் சர்வேஸ்வரன் செயல் பரார்த்தமாக யாலும் அவன் பிறருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் கிருபையாலேயாகையாலும் அது கிருபையினாலே செய்கிறான். குணாய ஆமத்தனை என்று காட்டியிருக்கார். இங்கே பட்டருடைய ஸ்ரீசுக்தியை எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் போது சம்சாரிகளுடைய இழவுக்கு திருவுள்ளம் நொந்திருக்கும் என்று பட்டர் அருளி செய்யா என்ன பட்டர் இப்படி அருளி செய்தாராம். ஸ்ரீ வைகுண்டத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கும் பொழுது சம்சாரிகளுடைய துக்கத்தை பார்த்து திருவுள்ளம் எம்பெருமானுக்கு நொந்திருக்கும் என அருளி செய்தாராம். உடனே சிலர் ஆக்ஷேபிக்கிறார்கள், எம்பெருமானோ அவாப்த சமஸ்த காமன், அவாப்த சமஸ்த காமனாய் நிரதிசய ஆனந்தயுக்தனாயிருக்கிற சர்வேஸ்வரனுக்கு ஓர் இழவுண்டோ திருவுள்ளத்தில் என்று கேட்டார்களாம். அவனோ நிரதிசய ஆனந்தயுக்தன், அவாப்த சமஸ்த காமன், அவாப்த சமஸ்த காமன் என்னால் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவன், மேலும் நிரதிசய எல்லையற்ற ஆனந்தத்தோடு கூடியவனாக இருக்கக்கூடியவன், அவனும் சர்வேஸ்வரனாக இருக்கான், அவனுக்கு எங்கேயாவது துக்கம் உண்டா என்று கேட்டார்களாம். அப்ப உடனே பட்டர், வியசனேஷு மனுஷியானாம் என்கிறது குணப்பிரகரணமோ தோஷப்பிரகரணமோ என்ன அருளி செய்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. உடனே பட்டர் தெரிவித்தாராம், ஸ்ரீராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம், வியசனேஷு மனுஷியானாம் ப்ருஷம் பவதி துக்கிதா என்ன. அதாவது தசரதன் சக்கரவர்த்தி பெருமாளுக்கு முடிசூட்ட வேணும் என்று நினைத்து மக்களிடத்திலே கேட்கிறான். அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தார்கள். பெருமாளுடைய குணங்களை சொல்லுகிறார்கள். பகவோன்றப்ப கல்யாண குணாக புத்திரச சந்தித்தே என்று சொல்லி வியசனேஷு மனுஷியானாம் ப்ருஷம் பவதி துக்கிதா என்று ஸ்லோகம். வியசனேஷு மனுஷியானாம் என்ன, மனுஷியர்களுக்கு ஏதாவது துக்கம் வந்ததென்னால், கஷ்டம் வந்ததென்னால் எம்பெருமான் மிகவும் துன்பப்படுகிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. மேலே நாயனாரே இங்கே வியாக்கியானம் அருளி செய்கிறார், துக்கிதா என்னா நிற்கச் செய்தே குணமாகிறதிரே. அவன் துக்கப்பட்டான்னு சொல்றோம், ஆனால் இது துக்க பிரசங்கம் இல்லை, அதாவது குணப்பிரகரணம் இது, தோஷ பிரகரணம் இல்லை என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ராமனுடைய அதாவது பெருமானுடைய குணங்களை சொல்லி வருகிறார்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள். அப்பொழுது எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ராமன் மிகவும் துன்பப்படுகிறான்னு சொன்னா அது தோஷ பிரகரணம் இல்லையே, குணப்பிரகரணம் தானே. பிருஷம் இவர்கள் அளவல்ல திருவுள்ளம் நொந்திருக்கிறபடி என, யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு துக்கம் இருக்கும், அவ அளவுக்கு எம்பெருமான்ட துக்கம் இல்லையா, அதை காட்டிலும் அதிகமான துக்கம் பிருஷம். இவன் தன் காவற் சோர்வாலே எண்ணோ படுகிறது, இவன் தன் காவல் சோர்வாலே எண்ணே படுகிறது. எம்பெருமான் நினைக்கிறான், நாம் தானே இவர்களை ரட்சித்திருக்க வேண்டும், நாம் ரட்சிக்க தாமதித்ததுனாலே தானே இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று எம்பெருமான் நினைக்கிறானாம். அதனாலே துக்கம் இரட்டித்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், பவத் விஷய வாசினகா என்று எல்லைக்குள்ளே கிடக்கும் அத்தனையிரே இவனுக்கு வேண்டுவது, இவன் இடரை காண்கையாலும் நம் காவல் சோல்வாலே வந்ததென்று இருக்கையாலும் துக்கம் இரட்டித்திருக்கும். தண்டகாரண்யத்திலே இருக்கக்கூடிய வாசிகளான ரிஷிகள், தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் எம்பெருமானிடத்திலே வந்து காட்டுகிறார்கள் ராட்சசர்களாலே தங்கள் பட்ட பரிபவங்களை எல்லாம். அப்பொழுது எம்பெருமான் மிகவும் நொந்து கொண்டான், வெக்கப்பட்டான். தன்னுடைய காவல் சொல்வாலே இது வந்திருக்கு என மிகவும் வெக்கப்பட்டான் என காட்டப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமாயணத்திலே. அங்கே பவத் விஷய வாசினகா இன்னும் இங்கே விஷயம் என்னால் தேசம், எம்பெருமான் இருக்கக்கூடிய அவனுடைய எல்லைக்குள்ளே இருத்தல் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே கோயில் கோமடம் சுவாமி விஷயம் என்பதற்கு தேசம் என்பது இன்னொரு இடத்தை எடுத்து காட்டுவார். விஷயத்தே மகாராஜா என்ன சுமந்திரன் சக்கரவர்த்தியிடத்திலே தெரிவிக்கிறானாம். பெருமாள் காட்டுக்கு எழுந்திருந்த உடனே பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியிலே இருக்கக்கூடிய மரங்களும் வாடினா என்று காட்டப்படுகிறது. அந்த இடத்திலே விஷயத்தே மகாராஜா என ஸ்லோகம் இருக்கிறது. அங்கேயும் தேசம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆக நாயனாரே இங்கே வியாக்கியானம் அருள் செய்கிறார், எல்லைக்குள்ளே கிடக்கும் அத்தனையிலே இவனுக்கு வேண்டுவதுன்னு, எம்பெருமானுடைய எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும். மேலும் இவன் இடரை காண்கையாலும் இவன் துக்கப்படுறாங்கிறதையும் பார்க்கிறான் எம்பெருமான். தன்னுடைய காவல் சோர்வாலே ஏற்பட்டதுன்னு நினைக்கிறான், அதனாலே அவனுக்கு துக்கம் இரட்டித்திருக்கும். பவதி, இவன் வியசனம் கழிந்தவாறே உண்டு புடவை உடுத்து வெற்றிலையும் தின்று சுகித்துப்போம். ஏதோ துக்கம் எப்பொழுதுமா இருக்கும், ஒரு நாலு நாள் அதற்காக துக்கப்படுவான் சம்சாரி, பிறகு அவன் சந்தோஷமாக இருப்பான், அந்த இதெல்லாம் மறந்து விடுவான். அதுக்கப்புறம் நல்ல உடையை உடுத்தி கொண்டு நல்ல வெற்றிலைகளை வெற்றிலை போக்கிய பதார்த்தங்களை எல்லாம் சுகித்து கொண்டிருப்பான். ஆனால் எம்பெருமான் அப்படி கிடையாதாம். எம்பெருமான் அந்த வியசனம் அவன் இடத்துல எப்பொழுதும் இருக்கும், ஏன்னா அந்த துக்கமானது எப்பொழுதும் இருக்கும் என காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் நாயனார் காட்டியருள்கிறார். ருடம் பிரபுத்தம் இவமே என்ன, உள்ளதனையும் இழவுபட்டிருக்கும் அவன் என்ன, ஏதோ நாலு நாளைக்கு துன்பத்தை அனுபவிக்கிறான், கஷ்டத்தை அனுபவித்தவன் நாலு நாள் துக்கப்படுவான், அப்புறம் மறந்துடுவான், சுகமாக இருப்பான். ஆனால் எம்பெருமான் இவன் கஷ்டப்பட்டானே என்ன, அவனுக்கு துக்கம் எப்பொழுதும் இருக்கிறது என காட்டுகிறார். அதாவது திரௌபதி அவளுக்கு எம்பெருமான் நேரே சென்று உதவவில்லை என்று தன்னுடைய கடைசி காலத்திலேயும் கண்ணன் மனம் புண்பட்டதாம். ருணம் பிரவருத்தமைவமே என்ன, திரௌபதிக்கு நாம் என்ன செய்தோம், நேரே போய் காட்சி தரவில்லையே என்ன, அவள் கோவிந்த புண்டரி காட்சா என்று கதறினாலே அப்பொழுது நேரே செல்லவில்லையே என்று எம்பெருமானுடைய மனதானது புண்பட்டு இருந்தது என காட்டப்பட்டிருக்கிறது. சரி, எம்பெருமான் இப்படியெல்லாம் துக்கப்படுகிறான் என்னால் யாருக்காக, தன்னுடைய திவ்ய மகிழ்ச்சிகளுக்காகவா, பத்னிகளுக்காகவா, அல்லது தன்னுடைய திருத்தாயாருக்காகவானா, இல்லையாம். மனுஷ்யானாம் ஒவ்வொரு பதமாக எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் அருளி செய்கிறார் நாயனார். ஜனி தர்மாக்கள் எல்லாருக்கும் என்ன, பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டத்தை பார்த்து எம்பெருமான் துக்கப்படுகிறான் என்ன. இது ஈட்டிலிருந்து இந்த பங்க்திகளை நாயனார் சாதித்திருக்கிறார் என்று கோயில் கோமட்டம் சுவாமி அருளி செய்வர். அதாவது ஈட்டிலே ஏழாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி இதில் ஏழாவது பாசுரம் வைகுந்தனாக புகழ வண்டீங்கவி என்று இருக்கிறது. அந்த இடத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. ஆக நம்ம இப்போ ஆரம்பத்திலேருந்து பார்த்தோமேயானால் முதல்ல முன்பாட்டிற்கும் இந்த பாசுரத்திற்கும் உள்ள சங்கதியை காட்டி, பிறகு எம்பெருமான் ஓங்கி வளர்ந்தான் என்ன உடனே அது எப்படி வளர்ந்தான் என்பதை, இந்திரன் கண்ணீர் கண்டு சிராம்பினான், மகாபலி நீர்வார்த்த வார்த்தை வளர்ந்தான் என்னும் அதற்கு ஒரு உதாகரணம், இந்த மூங்கிலானது எப்படி பணிப்பட்டு சாய்ந்திருக்குமோ, ஆதித்யன் கிரணம் பட்டவாறே வளருமோ அப்படி எம்பெருமான் வளர்ந்தான்னு உதாகரணமும் காட்டி, பிறகு ஒரு சாஸ்திரார்த்தம் சதைக ரூப ரூபாயம் என்று இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இது பொருந்துமா, வளர்தல் தெய்தல் பொருந்துமா என்று காட்டி, அது பொருந்தும் என்பதை ஒரு ஐதிஹியத்திலே பட்டர் சாதித்த விஷயத்தையும் காட்டி, அந்த ஸ்லோகத்திற்கு முழுமையாக வியாக்கியானமும் செய்து, பிறகு ஈட்டில் இருக்கக்கூடிய பங்க்திகளை அப்படியே இங்கேயும் காட்டி அருள் இருக்கிறார் நாயனார் என்று பார்க்கலாம். பிறகு மேலும் பல விஷயங்களை இவ்விடத்திலே அருள் செய்கிறார். விதிபூர்வகமாயோ கிருபை இருப்பது என்று அருளி செய்கிறார். அதாவது பிராட்டி திருவடி பிராட்டி இடத்திலே சென்று இந்த ராட்சசிகளை நான் தண்டிக்கிறேன் என்று தெரிவித்தார். அப்பொழுது பிராட்டி பாபானாம்பா சுபானாம்பா என்று அருளி செய்கிறார். இவர்கள் முன்னாடி எப்படி இருந்தாங்கிறத விட்டுடும், உன் கையில் இப்படி வந்து கஷ்டப்படுகிறார்களே என்ன, அதை பார்த்து கிருபை பண்ண போகணும் என்று அருளி செய்தாலாம் பிராட்டி. ஆக எம்பெருமான் என்ன செயல் செய்தாலும் அதிலே குணத்தாலே செய்யப்படுவதுதான், அங்கே தோஷம் கிடையாது என்ன இதன் மூலமாக காட்டி அருள்கிறார். மேலும் ஒரு விஷயம், ஏகதா பவதி த்விதா பவதி என்ன முக்தர் பல திருமேனிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக பல திருமேனிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ திருமேனியை எடுத்துக்கொள்கிறார்கள்னு உடனேயே தாழ்ச்சி கிடையாது, அது தங்களுடைய விருப்பத்தாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்பதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த சம்சாரிகளுக்கோ அவர்களுடைய பாபத்தின் பலனாக சரீரமானது கிடைக்கிறது, ஜென்மமானது கிடைக்கிறது. ஆக இது தாழ்ந்தது, சம்சாரிகளுக்கு கிடைத்த சரீரமானது தாழ்ந்தது, முக்தர்கள் எடுத்துக்கொள்வது குணத்திலே சேரும் என்று காட்டப்படுகிறது. அதைப்போல எம்பெருமான் வளர்தல் தெய்தல் செய்தாலும் அது அவனுடைய குணாதிக்கத்தையே காட்டுகிறது என்று அருளி செய்கிறார். மேலும் உலகளந்தா, எம்பெருமான் இந்த உலகத்தை அளந்தானே, யாராவது கேட்டார்களா உன்னுடைய திருவடியை எங்களுடைய தலையிலே வைக்க வேணும்னு யாரும் பிரார்த்திக்கவே இல்லை, அப்படி பிரார்த்திக்காத போதே எம்பெருமான் செய்தானே, ஏன் செய்தான் என்று தெரிவிக்கிறார். அதாவது நமுச்சி என்று மகாபலியருடைய பிள்ளை, அவன் ஆணையிட்டு விளக்கினானாம் எம்பெருமானை. அதென்னது சிறிய காலை காட்டி பெரிய காலாலே அழைக்கிறாய் என்று எண்ணிது மாயம் என் அப்பான் அறிந்திலன் என்று நமுச்சி பிரபுதிகளைப் போலே விளக்கை விளக்குகை இல்லாமையாலை இல்லாமையே பற்றாசாக செய்த தத்தனை கிடீர். அதாவது நமுச்சி என்ன பண்ணினான், அவன் விளக்கினான் எம்பெருமானை, அந்த விளக்குகை இல்லாமையே பற்றாசாக, இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் எம்பெருமானை விளக்கவில்லை, அந்த விளக்காமையே பற்றாசாக கொண்டு இப்படி செய்தான். மேலும் அடிச்சியோம் தலைமிசனி அணியாய் என்ன ஆசைப்பட்டு மலரெழுக்க வேண்டும்படியான அத்திருவடிகளை கொண்டு கிடீர், காடும் ஓடையும் அளந்தது. மேலும் இனி பல பாசுரங்களை கொண்டு இந்த சரித்திரத்தை அருளி செய்ய போகிறார். முதலிலே அடிச்சியோம் தலைமிசினி அணியாய் என திருவாய்மொழி பாசுரம். இப்படி எம்பெருமானுடைய திருக்கை எப்படிப்பட்டதுன்னா, இந்த பெண்கள் எல்லாரும் அடிச்சியோம் தலைமிசினி அணியாய் என பராங்குஷ நாயகி அவள் ஆசைப்படும்படியான திருக்கை, ஆசைப்பட்டு மடல் எடுக்க வேணும், இந்த திருக்கை தன்னுடைய தலையிலே வேணும் என்பதற்காக மடல் எடுக்க வேணுமா, அப்படிப்பட்ட உயர்ந்ததான எம்பெருமானுடைய திருக்கை அல்லது இங்கே திருவடி. இந்த திருவடி திருவடிகளை கொண்டு கிடீர், காடும் ஓடையும் வளர்ந்தது. இப்படி காட்டையும் ஓடை முதலானவைகளையெல்லாம் எம்பெருமான் அளந்தானே. மேலும் திருக்கையை பற்றி தெரிவிக்கிறார், பொல்லாத்து குரலுருவாய் பொற்கையில் நீரேத்து என்று எம்பெருமானுடைய திருக்கை பொற்கையாக இருக்கிறதாம். அந்த பொற்கையை கொண்டு எம்பெருமான் இறந்தானே மகாபலியினிடத்திலே, நீ அணியா என்ன இறந்து பெற வேண்டும் கையை கொண்டுகிடீர், இறந்தது. எம்பெருமானுடைய திருக்கையை பார்த்தா அந்த திருக்கை என் தலைமையிலே வைக்க வேணும்னு நாமெல்லாம் பிரார்த்திக்க வேணும், அப்படிப்பட்ட திருக்கையை கொண்டு எம்பெருமான் யாசிக்கிறானே என அருளி செய்கிறார். இது அப்படியே பாசுரங்களை கொண்டே அருளி செய்கிறார். பொல்லா குரலுருவாய் பொற்கையில் நீரேற்று என்று, நீ அணியா என்று இறந்து பெற வேண்டும் கையை கொண்டுகிடீர், இறந்தது. மேலும் கொண்டானையல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார், இது முதல் திருவந்தாதி பாசுரம். அதிலே ஈஸ்வரன் உடமையை என்னது என்னிருந்தவன் பக்கலிலே குணங்கொண்டு, தன் உடமையை தன்னது என்ன எல்லை நடந்து கொண்டவன் பக்கலிலே குற்றங்கொள்வதே. அதாவது ஈஸ்வரன் உடைமை என்னது என்று இருந்தவன் மகாபலி, மகாபலி அந்த சொத்து தன்னோடுதும் நினைத்து கொண்டிருக்கிறான் மூன்று லோகங்களையும், ஆனால் உண்மையிலேயே அது எம்பெருமானுடைய சொத்து, ஈஸ்வரன் உடைமை, அதை தன்னது என்றிருந்தவன் பக்கலிலே குணங்கொண்டு, அவனுக்கு குணம் இருக்கிறான்தான், அதான் எம்பெருமானுக்கே தானம் பண்ணினான் என்று ஒரு சிறப்பு ஒரு குணம்னு சொல்கிறார்கள். உண்மையிலே பார்த்தா அது குணமா, அது எம்பெருமானுடைய உடைமை, அதை எடுத்து எம்பெருமானுக்கே தந்திருக்கான். ஈஸ்வரன் உடைமையை அது என்னதுன்னு நினைச்சுண்டு வேற கொடுத்துருக்கான். ஈஸ்வரன் உடைமையை என்னது என்று இருந்தவன் பக்கலிலே குணங்கொண்டு, தன் உடைமையை தன்னது என்று எல்லை நடந்து கொண்டவன் பக்கலிலே குற்றங்கொள்வதே. சரி, எம்பெருமான் என்ன செய்தான்னா, தன்னுடைமையை என்னுடைய உடைமை அது இந்த மூன்று லோகங்கள், அதை என்னதுன்னு சொல்லி எல்லை நடந்து அதை அளந்து அதனாலே அந்த உலகங்களை கொண்டவன் பெற்றுக்கொண்டவன் பக்கலிலே குற்றங்கொள்வதை யாராவது சொல்ல முடியுமா, கொண்டானையெல்லால் கொடுத்தாரை யார் வழிப்பார். இவ்விடத்திலேயும் கோயில் கோமட்டம் சுவாமி இரத்தினி இதென்ன பொய் என்று திருச்சந்த விருத்த பாசுரத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானங்களை மேற்கோளாக காட்டி அங்குமிங்கும் ஒரே மாதிரியாக வியாக்கியானங்கள் அமைந்திருப்பதை காட்டி அருள்வர் காலக்ஷேபத்திலே. மேலும் அடுத்து ஒரு பாசுரம் அருளி எழுக்கிறார் மேற்கோளாக நாயனார். நிகழ்வான் குரலுருவாய் வளருகைக்கு நரிப்பூணூலிட்ட வித்தனை தக்கனைக்கு மிக்கானை பூஜ்யதமன் ஆனவனை என. இதெல்லாம் அங்கே பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்தில் அப்படியே இந்த பதங்கள் எல்லாம் இருக்கின்றன, நாமும் பார்க்கலாம். இது பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரம். அங்கே எம்பெருமான் எதற்காக மிகவும் சிறிய திருமேனியை எடுத்துக்கொண்டான் குரலாக என்னால், அது நன்றாக வளர்வதற்காக இப்படி சிரித்தான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. தக்கனைக்கு மிக்க அணை என்று தட்சிணைக்கு அவன்தான் தகுந்தவனாக இருக்கிறான் என்று இது ராஜசூய யாகத்திலே கண்ணனுக்கு அக்ரபூஜை கொடுத்ததை பார்க்கலாம். இப்படிப்பட்ட எம்பெருமானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே என, சர்ப்பங்கள் புகும் விளத்தோடு அச்செவிகளோடு வாசி இல்லை என, பாம்பு புத்து போலத்தானா எம்பெருமானுடைய சரித்திரங்களை வாமனனுடைய சரித்திரங்களை கேட்காத காது அது பாம்பு புத்து என அருளி செய்கிறார் இங்கே. இப்படி பல பாசுரங்களை எடுத்து கோர்த்து அதன் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் வியாக்கியானமும் அருளி செய்து, அதுவும் பெரியவாச்சனுடைய முதலான முன்னோர்களுடைய பூர்வாச்சாரருடைய வியாக்கியானங்களிலிருந்து அப்படியே எடுத்து அருளி செய்திருப்பதை நாம் இங்கு ரசிக்கும்படியாக இருக்கு. இது நாயனாருடைய வியாக்கியானத்தின் தனிச்சிறப்பு என்னே சொல்லலாம். இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்தை அருளி செய்யும் பொழுது ஸ்ரீ கோவில் கோமட்டம் சுவாமி கம்பராமாயண பாசுரங்களையும் எடுத்து காட்டுவர். ஆலமர் வித்தின் அரும்குரல் ஆனான் என்று கம்பராமாயண சொல்லை செய்யுளை மேற்கோளாக எடுத்து காட்டுவர். இப்படி பல பல விசேஷார்த்தங்களை சுவாமி சாதித்துள்ளார். இந்த விஷயங்களை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.